அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இறைவன் நிறுவின நீதியின் வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு அந்த வழியில் நடக்கவும், இறைவனுக்கு கீழ்ப்படியவும், இறைவனிடம் உண்மையான அன்பும் சமாதானமும் உடையவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்முடைய முந்தின நிகழ்ச்சியில் எரேமியா நபியை பற்றி பார்த்தோம். எரேமியா நபி அவர்கள் மசீஹின் வருகைக்கு 600 வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர். எரேமியா நபி தனது சக யூதர் ஜனங்களை எவ்வாறு எச்சரித்தார் என்பதை நாம் பார்த்தோம். யூதர்கள் தாங்கள் செய்த பாவத்திற்காக மனம் திரும்பி இறைவனிடமாய் திரும்பி செல்லாத பட்சத்தில் பாபிலோனிய படை எருசலேம் நகரத்தை அழித்து சிறைபிடிப்பார்கள். துரதிருஷ்டவசமாக யூதர்களில் பெரும்பாலானோர் பொய்யான இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து எரேமியாவின் செய்தியை கேட்க மறுத்துவிட்டார்கள். பாபிலோனிய ராணுவம் எப்படி வந்தது? எருசலேமை அழித்து யூதர்களை தூரத்திலிருந்த பாபிலோனுக்கு அழைத்து சென்றது. இறைவனுடைய இறைவாக்கினனான எரேமியாவின் வாயில் இறைவன் முன் அறிவித்தபடியே எல்லாம் நடந்தது. ஆனாலும் எருசலேமின் அழிவு என்பது இறைவன் யூதர்களை, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை இறைவன் கைவிட்டு விட்டான் என்று அர்த்தமல்ல. இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கோப் உடன் இறைவன் செய்த உடன்படிக்கையை இறைவனால் மறக்க முடியவில்லை. இன்சான்கள் அனைவரும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று இறைவன் சொன்னபோது இப்ராஹிம் நபி மூலம் வந்த யூதர்களின் வம்சத்திலிருந்து வரக்கூடிய மசீஹ் என்னும் உலக மீட்பரை இந்த உலகத்திற்கு அனுப்ப இறைவன் மறக்கவில்லை. பாபிலோனில் 70 ஆண்டுகளாக இறைவன் தனது மக்களை எவ்வாறு கவனித்துக் கொண்டான்? இறைவன் வாக்குறுதி அளித்தபடியே யூதர்களை மீண்டும் எருசலேமுக்கு அழைத்து வருவது வரை இறைவாக்குகள் விவரிக்கின்றன. இருந்தாலும் நமது அடுத்த சம்பவத்தை கேட்க நாம் சற்று காத்திருக்க வேண்டும். இன்று நாம் ஒரு இளம் யூதனை பற்றி படிக்க திட்டமிட்டுள்ளோம். அவர் பாபிலோனிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டவர்களில் ஒருவராக இருந்தார். அந்த இளைஞனான தானியேல் ஒரு இறைவாக்கினன். தானியேல் என்ற பெயருக்கு இறைவன் எனக்கு நீதி செய்கிறவர் என்று பொருள். தானியேலின் சாட்சியும் அதுதான். சர்வ வலமையுள்ள இறைவனை தவிர வேறு யாருக்கும் தானியேல் பயப்படவில்லை. ஒவ்வொரு இன்சானும் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்சான் தன்னை குறித்து என்ன நினைக்கிறான் என்று தானியேல் கவலைப்படவில்லை. இறைவனின் நாட்டம் மட்டுமே இன்சானுக்கு முக்கியம். இறைவன் தானியேலின் நீதிபதி. சுலைமான் நபி அவர்கள் நீண்ட காலத்துக்கு முன் எழுதினதை தானியேல் நம்பினார். நீதிமொழிகள் 29:25 வாசிக்க கேளுங்கள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இறைவன் மிகவும் ஆழமான அர்த்தமுடைய கிதாபை எழுத தானியேலை உற்சாகப்படுத்தினான். தானியேல் புஸ்தகத்தில் மனிதன் கண்டுபிடிக்க முடியாத பல இரகசியங்கள், மறைபொருள்கள் அடங்கியுள்ளன. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் இறைவாக்கினனான தானியேல் உலகின் பல நாடுகளில் நடக்க போகும் சம்பவங்களை பற்றி வகி மூலம் அறிந்து அதை எழுதி வைத்தார். அதில் சில நாடுகள் உருவாகுவதற்கு முன்னமே அந்த நாடுகளின் வரலாற்றை எழுதி வைத்தார். உதாரணமாக பெர்சிய ராஜ்யம், கிரீஸ் மற்றும் ரோம் நாடுகள் எவ்விதம் உருவாகும் என்பதை பற்றியும் அந்த நாடுகளில் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றியும் எழுதி வைத்தான். அந்தந்த தேசத்தின் நாடுகளின் மன்னர்கள் என்னென்ன செய்வார்கள் என்பதையும் இறை வெளிப்பாட்டால் எழுதி வைத்தான். இந்த நாடுகள் உருவாவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தானியேல் இவைகளை எழுதி வைத்தார். மேலும் மற்றும் பல தீர்க்கதரிசிகளைப் போலவே தானியேலும் மேசியாவின் முதலாம் வருகையையும் இரண்டாம் வருகையையும் இறை வெளிப்பாட்டின் மூலம் எழுதினார். தானியேல் 9:26 மசீகன் முதல் வருகையில் அவர் துண்டிக்கப்படுவார். தானியேல் 9:26 மசீகன் முதல் வருகையில் அவர் தண்டிக்கப்படுவார், அதாவது பாவத்திற்காக பலியாகி தன் ஜீவனை கொடுப்பார் என்று எழுதினார். ஆனால் மசீஹ் இரண்டாவது முறை வரும்போது உலகத்தை நியாயம் தீர்ப்பார். மசீஹின் இரண்டாம் வருகை பற்றி தானியேல் உரைத்த இறைவாக்கினை கேளுங்கள். தானியேல் ஏழாவது சூரா 9-14 வரை உள்ள ஆயத்துக்களை நான் படிக்கிறேன், கேளுங்கள். நான் பார்த்து கொண்ட இருக்கில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்னி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்திருந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசின நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆக மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். இந்த ஆழமான காரியங்கள் முழுவதையும் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க நமக்கு நேரம் அனுமதிக்காததால் தானியேலின் கதையை சற்று விரிவாக பார்க்க மீதமுள்ள நேரத்தை இன்று செலவிட போகிறோம். பாபிலோன் அரசன் தான் சிறைபிடித்து வந்த வாலிபர்களில் சிலரை தன்னுடைய அரசாங்கத்தில் பணியாற்ற பயிற்சி அளிப்பதற்காக அவர்களை எப்படி தேர்ந்தெடுத்தான் என்பதை தானியேல் புத்தகத்தின் முதல் சுறாவில் வாசிக்கிறோம். நல்ல அழகானவர்களையும் புத்திசாலிகளையும் மட்டுமே தேர்ந்தெடுத்தான். ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொள்ள அதற்கு ஏற்ற திறமை உடையவர்களை தேர்ந்தெடுத்தார். பாபிலோனின் கடினமான மொழியை கற்றுக்கொள்ளும் திறமை உடையவர்களில் தானியேல் விசேஷமானவராக இருந்தார். ராஜா தேர்ந்தெடுத்த சிலரில் தானியேலும் ஒருவராக இருந்தார். இவ்விதமாக தானியேல் பாபிலோன் பள்ளிகளில் படிக்க தொடங்கினார். அந்த சூழ்நிலையில் முதல் நாளே தானியேல் ஒரு மகா சங்கடத்திற்கு தள்ளப்பட்டார். தனது பள்ளியில் படிக்கும் இளைஞர்கள் தங்கள் ஆரோக்கியத்திற்காக முதல் தர மதுவையும் சிறந்த உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசன் முடிவு பண்ணியிருந்தான். இந்த வகையான உணவும் மது வகைகளும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவை. யூதனான தானியேல் இதில் பங்கு பெற முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? தானியேல் இறைவனுக்கு அஞ்சினான். தன் இறைவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை செய்வதை விட தன் மரணமே மேலானது என்று தானியேல் எண்ணினான். இறை வாக்கியம் இவ்வாறாக கூறுகிறது. தானியேல் 1:8 நாம் வாசிக்கும் போது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாததென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இறைவன் தானியேலை எப்படி காப்பாற்றினான்? இறைவன் தானியேலுக்கு ஆழ்ந்த ஞானத்தை கொடுத்தான் என்று வேதம் கூறுகிறது. தானியேல் 1:20 நாம் வாசிக்கும் போது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 சமர்த்தராக கண்டான். இவ்விதமாக தானியேல் தொடர்ந்து 4 அரசர்களிடம் சுமார் 70 வேலை செய்தான். இதைத் தொடர்ந்து இன்றைய பாடத்திட்டத்தில் தானியேல் தன் இறைவனை தவிர வேறொருவருக்கும் அஞ்சாமல் எப்படி வாழ்ந்தான் என்பதை இன்று ஒரு சம்பவத்தின் மூலம் பார்க்க போகிறோம். அரசரிடம் பணியாற்றிய அத்தனை பேர்களிலிருந்தும் தானியேல் எப்படி வித்தியாசப்பட்டவனாக இருந்தான் என்பதை பார்க்க போகிறோம். மற்ற வேலைக்காரர்கள் சத்தியத்தை மீறி லஞ்சம் வாங்குகிறவர்களாக இருந்தார்கள். காரணம், இறைவனுக்கு பயப்படும் பயம் அவர்களுடைய இருதயத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது. ஆனால் தானியேலோ அநீதியையும் பொய்யையும் மறுத்துவிட்டார். ஏனென்றால் தானியேலின் இருதயத்திலே இறைவனுக்கு பயப்படும் பயம் இருந்தது. இறைவனை விட்டு விலகுவதை தவிர தன் சிங்க குகையில் வீசப்படுவதையே விரும்பினான். இப்பொழுது தானியேல் அவனுடைய நான்காவது ராஜாவின் கீழ் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான். உண்மையுடன் சேவை செய்தான். பாபிலோன் ராஜ்யம் பெர்சியா என்று அழைக்கப்பட்டது. காரணம், மேதியரும் பெர்சியரும் பாபிலோனை கைப்பற்றி இரண்டாக பிரித்து அரசாட்சி செய்து கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் இன்று பார்க்க போகிறோம். தானியேல் 6:1-27 ஆயத்துகள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். ராஜ்யம் முழுவதும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவரிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கியதை குறித்து, எந்த மனுஷனாகிலும் 30 வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதய தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் அறியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா, கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியோ தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருகு கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவுறிந்தும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். தானியேலின் இறைவன் மேல் ஈமான் கொள்கிறீர்களா? அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பயப்படுகிறீர்களா? உங்கள் நண்பர்களின் பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா? அல்லது உங்களுடைய பழைய மத அணுகுமுறை கலாச்சாரம் இவைகளுக்கு பயப்படுகிறீர்களா? அல்லது தானியேலை போல தைரியமாக நிற்கிறீர்களா? மெய்யான இறைவனுக்கு மட்டும் பயப்படுகிறீர்களா? அவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அவனுடைய ஆலோசனையிலும் அவனுடைய வழிகளிலும் நடக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு உதவி புரிவானாக. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இன்ஷா அல்லாஹ், நமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறை அருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. ஆமீன்.